தமிழில் சிறந்த பூரண பாண்டித்யம் பெற்றவர்கள் பண்டிதர் பண்டிதை எல்லோரும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் இந்த மேடையிலே மேடை பிரசங்கங்களிலே நான் உங்கள் முன் எழுந்து பேசுவதற்கு அருகவையற்றவன் என்ற எண்ணத்தால் ஓரளவு தயக்கமுற்றேன் தயங்குகின்றேன். எனினும் நாவலர் விழாவில் பண்டிதன் அல்லாத ஒரு பாமரனும் பங்கு பற்றி கொள்வதற்கு ஒரு தனி உரிமை இருக்கின்றது என்பதை வற்புறுத்தி கூற விரும்புகின்றேன். ஏனெனில் கற்றோரும் மற்றோரும் பயன்படும்படி படித்து பயன்பெறும்படி பெரிய புராண வசனத்தை இயற்றி கொடுத்தவர் நாவலர். அதே மாதிரி எத்தனையோ துண்டு பிரசுரங்கள் வழிகட்டு வழிபடுத்தி பாமர ஜனங்கள் சமயம் அறிய பற்றி அறிய வேண்டும் என்று ஆவல் கொண்டு பரப்பியவர் அவர். அவ்விதமான ஒரு மகானின் பிறந்த தினத்தன்று அல்லது விழா அன்று கற்றோர் அல்லாத மற்றோரும் பண்டிதர் அல்லாத பாமரரும் பங்கு பற்றி கொள்ள வேண்டியது ஒரு பெரிய கடமை, அது பெருமையுமாகும். தலைவர் அவர்கள் பண்டிதர்கள் மத்தியில் என்னை அழைத்தது பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். நாவலர் குறிக்கோளை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எல்லோரும் நான் இங்கு வந்து பேசுறதால் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் நாவலர் பிறந்திலரே ஒருவேளை நான் இன்றைக்கு தமிழ் பாஷையில் பேசாமல் ஆங்கிலத்திலேயே பேசக்கூடியவனாக இருப்பேன். ஏனென்றால் அவர் காலத்தில் எல்லோரும் ஆங்கில பாஷையிலே மோகம் கொண்டு உள்ள பள்ளிக்கூடங்களிலெல்லாம் தமிழ் பாஷையை நிராகரித்து ஆங்கிலத்தை பயின்ற அந்த காலம், இரண்டாவது பாஷையாக லத்தீன் பாஷையை படித்த காலம். இன்னும் அவர் பிறந்திராவிட்டால் பண்டிதர்களுடைய புனரியலிலும் அவருடைய யாப்பு இலக்கணங்களிலும் நாங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து தமிழுக்கே இடையூறு விளைத்தவர்களாக இருந்திருப்போமோ என்றும் நான் சிந்திக்கின்றேன். சுவாமி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எளிய நடையில் தமிழில் புத்தகங்கள் வெளியிட்டார்கள். இன்றைய சூழலில் இன்னும் எளிய நடையில் நாங்கள் தமிழில் நூல்கள் பதிப்பிக்க கூடாதா என்று அவர்கள் சரியான ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆகவேதான் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கு பற்றிக் கொள்வதை பற்றி மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். அதற்காக வேண்டி விவேகானந்த சபையாருக்கும் திருவாளர் ராஜதுரை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நான் இன்றைய தினம் நாவலரை பற்றி பேச மும்முறை உரிமைகள் உண்டு. முதலாவதாக இலங்கைய முஸ்லிம் மகன் என்ற முறையில் உங்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கக்கூடும், முஸ்லிம் முன்னேற்றத்தின் முன்னோடியாக திகழ்ந்த ஜனாப் சித்திலபை அவர்கள் 6-7 வருடங்களாக அரும்பெரும் பாடுபட்டு முஸ்லிம் நேசன் என்று ஒரு கிழமைதோறும் வழி வரக்கூடிய ஒரு பத்திரிகையை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த பத்திரிகையை படிப்பவர்கள் ஊன்றி படிப்பவர்கள் அதில் காணக்கூடிய ஒரு விசேஷம் என்னவென்றால், நாவலர் அவருடைய கண்டன நூல்களாலும் அவருடைய வசன நடையாலும் அவர்கள் ஆங்கிலேய மோகத்திற்கு எதிர்ப்பு காட்டிய அந்த வன்மையும் எவ்வளவு தூரம் இந்த முஸ்லிம் நேசன் பத்திரிகையில் பிரதிபலிக்கின்றன என்பதை நான் உற்று நோக்கும் பொழுது ஓரளவு அதிசயம்தான் பிறக்கின்றது. ஏனென்றால் இலங்கை சுதந்திர புருஷர்களில் அனகாரிக்க தர்மபால சித்திலபை இவர்களுக்கு முன்னாளில் வாழ்ந்தவர்கள் தான் ஆறுமுகநாவலர் அவர்கள். ஆறுமுகநாவலர் அவர்கள் இறந்தது 1879 ஆண்டு, அனகாரிக்க தர்மபால பிறந்தது 1864 ஆண்டு, சித்திலபை அவர்கள் பிறந்தது 1839 ஆண்டு. இம்மூவரும் தம் சமூகத்தாருக்கு பெரிதும் தொண்டு செய்தார்கள். இவர்களை பற்றி இலங்கை வாசிகள் ஆகிய எல்லோரும் கட்டாயம் அறிய வேண்டியது கடமை. அந்த ஒரு அம்சத்தை வற்புறுத்தி கூறுவதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் சொன்னேன், இலங்கை முஸ்லிம் என்ற முறையில் எனக்கு ஓரளவு உரிமை இருக்கின்றது ஆறுமுகநாவலர் அவர்களை பற்றி பேச. அதுவுமல்லாமல் இலங்கை முஸ்லிம்கள் கிறிஸ்து மதத்தார் தங்களுடைய வேத கொள்கைகளை பற்றி எப்படி பரப்பினார்களோ அவ்விதமாகவே இஸ்லாமிய தத்துவார்த்தத்தை பற்றி அவர்கள் பிரசுரங்கள் வெளியிட்டிருந்தால் நான் கட்டாயம் எண்ணுகிறேன். ஆறுமுகநாவலர் அவர்கள் இஸ்லாமிய அரூப வணக்கத்திற்கும் இஸ்லாமிய ஏகதெய்வ கொள்கைக்கும் மிகவும் மதிப்பு கொடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நான் படித்த சைவ வினாவிடே இன்று காலை ராஜதுரை அவருடைய உதவியால் ஒரு சில பக்கங்களை பார்வையிட்டேன். அப்பொழுது இந்த எண்ணம் எனக்கு வந்தது. இரண்டாவதாக, நான் வண்ணார் பண்ணை மண்ணை சார்ந்தவன். நாவலர் பிறந்தது நல்லூரில், படித்தது பரங்கி தெருவில், இறந்தது வண்ணார் பண்ணையில். இறந்தது மாத்திரம் அல்ல, சுவாமி அவர்கள் சொன்னார்கள், நாவலர் அவர்கள் செய்த பெரும்பணி என்னவென்றால் அசுத்தத்தை, சமுதாயத்தில் நிலவிய அசுத்தத்தை நீக்கியதுதான் அவருடைய பணி என்று சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன், வண்ணார் பண்ணை என்ற நாமம் சால பொருந்தும். நான் வண்ணார் பண்ணை என்று சொல்லும் பொழுது நான் அதை மிகவும் பெருமிதத்தோடு பிரகடனப்படுத்துவதில்லை. நான் வண்ணார் பண்ணையைச் சேர்ந்தவன், நான் இப்பொழுதும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வது ஏன்? யாழ்ப்பாணம் என்று சொன்னவுடன் யாழ்ப்பாணியையும் அந்த சரித்திர வரலாற்றையும் நாங்கள் நினைவுக்கு கொள்கிறோம். வண்ணார் பண்ணை என்றால் நான் நினைத்தேன் வண்ணார் வசிக்கும் இடம் இருந்திருக்க வேணும். நான் வண்ணார குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, இருந்த போதிலும் அவர்கள். ஆனால் இன்று ஒரு எனக்கு அவர்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் நினைத்தேன், எவ்வளவு பொருத்தமான ஒரு பெயர் என்னுடைய இடத்திற்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். நாவலர் அவர்கள் நல்லூரில் பிறந்த போதிலும் அவர்கள் ஜெபம் செய்ய போனது வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயில். அவர்கள் முதல் பிரசங்கம் செய்ததும் வண்ணார் பண்ணை சிவன் கோயில். நான் படித்த வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வர வித்யாலயத்துக்கு மிகவும் அருகாமை உள்ள கோயில்கள். அதற்கு நியாயம் சரித்திர வாயிலாக நான் அறிகின்றேன். நல்லூர் கந்தசாமி கோயில் சூழல் ஆறுமுகநாவல் அவர்கள் மனதுக்கு ஒப்பவில்லை. அங்கோ ஊழல்கள் மலிந்து கிடந்தன. அதை பற்றி விவரிக்க நான் எனக்கு விருப்பம் இல்லை, நான் அருகதையற்றவன். ஆனால் அவருடைய கண்டன நூலை பார்த்தால் கந்த பிரபுவே என்று அவர்கள் விழித்து மிகவும் வன்மையான தமிழ் நடையில் அவர்கள் கண்டனம் விடுவது இன்றும் நாங்கள் படிக்கும் பொழுது எங்கள் சமுதாயங்களில் இவ்விதமான தீர புரிசல்கள் இருந்து தோன்றினால் இப்பொழுது நடக்கக்கூடிய எத்தனையோ ஊழலை பற்றி அவர்கள் கண்டிப்பார்களே, அதனால் மனுஷர்கள் திருந்துவார்களே என்ற எண்ணம் எங்களுக்கு வருகின்றது. வண்ணார் பண்ணே இதான், வண்ணார் பண்ணையிலே தான் அவருடைய சேவைகள் எல்லாம் அல்லது சேவைக்குரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர்கள் நிறுவி கொடுத்தது வண்ணார் பண்ணையிலே தான். முதலாவதாக வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்யாசாலை நான் நினைக்கின்றேன். அங்கு தலைவர் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சார்ந்தவர்கள். அவர்கள் பேசும் பொழுது ஒரு கதாபிரசங்கம் போல் எனக்கு இருந்தது. நான் மிகவும் அதை ரசித்தேன். அதனுடைய சூழல், நாவலர் அவர்கள் விட்டு போன பாரம்பரியம் அவர்களுடைய பன்னியாசத்திலிருந்து மிளிர்வதை பிரதிபலிப்பதை நான் கண்டேன். ஏனென்றால் நாங்கள் சரித்திரம் பேச வந்திருக்கின்றோம், ஆனால் அவர்கள் எல்லாம் பக்தி பாடல்களை ஆதாரமாக கொண்டு நல்ல முறையிலே நல்ல காதுக்கு இனிமையாக பாடி முடித்தார்கள் அவர்களுடைய பிரசங்கத்தை. அந்த வித்யாசாலை துவங்கியது நல்லூரில் அல்ல, வண்ணார் பண்ணையில். பிறகு வித்யானுபாலன அச்சியந்திர சாலை துவங்கியதும் வண்ணார் பண்ணையிலே. அது மாத்திரமல்ல, சைவ பிரகாச சபை சைவ மத தூஷண பரிகாரம் என்ற நூலை வெளியிட்ட சிறப்பு இந்த சைவ பிரகாச சபைக்கு சார்ந்தது. அதுவும் வண்ணார் பண்ணையிலே தான் அதையும் அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அடுத்தது உதயபானு என்று ஒரு பத்திரிகையை பிரசுரிக்க வேண்டும் என்ற எண்ணம், அது எனக்கு எட்டிய அளவு அதை அவர்கள் பிரசுரித்தார்களோ அல்லது அந்த எண்ணத்தோடு பிறகு இந்து சாதனம் வழிவந்ததோ நான் நிச்சயமாக சொல்ல முடியாதபடி முடியாது. உதயபானு என்னும் பத்திரிகை சில காலங்களாக அவர்கள் நடத்தி வந்தார், அதுவும் வண்ணார் பண்ணையிலே. இவ்விதமான வண்ணார் பண்ணையிலே பிறந்ததை பற்றி நினைக்கும் பொழுதும் அதிலும் வண்ணார் பண்ணை என்பதற்கு ஒரு நல்ல அர்த்தம் உண்டு என்பதை நினைக்கும் பொழுதும் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அடுத்தது மூன்றாவதாக, நான் உறவு கொண்டாடுவதற்கு ஒரு நியாயம் உண்டு. நான் யாழ்ப்பாண இந்து கல்லூரி மாணவன். தலைவர் அவர்கள் எனக்கு நினைப்பூட்டினார்கள் சைவாங்கில வித்யாசாலை. நான் இதை இந்து கல்லூரியோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்று அதை கடைசியிலே சொல்ல நினைத்தேன். ஆனால் கால வரிசையிலும் அது கடைசியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் 1872 சைவாங்கில வித்யாசாலை துவங்கிற்று. அதை பற்றி பேசினால் வெகு நேரம் போகும். ஏனெனில் ஆனந்த கல்லூரி, இன்னும் எத்தனையோ கல்லூரிகள் தென்னிலங்கையில் ஸ்தாபிக்க முதல் இதே நோக்கத்தோடு, இவைகளுக்கெல்லாம் முன்பதாக உண்டாக்கிய பள்ளிக்கூடம் தான் சைவாங்கில வித்யாசாலை. சாதுவாக இருந்த மாணவர்கள், விபூதி அணியாமல் பயந்து போய்க் கொண்டிருந்த மாணவர்கள் ஆறுமுகநாதருடைய உற்சாகமான பேச்சினால் உந்தப்பட்டு திருநீறு அணிய துவங்கினார்கள், கலைக்கப்பட்டார்கள். அதனால் எழுந்த ஒரு பள்ளிக்கூடம் தான் சைவாங்கில வித்யாசாலை. ஆனால் மேற்கத்திய ஆதிக்கம் அவ்வளவு, சைவாங்கில சாலை 4 வருடம் நடந்து மறைந்தது. ஏனென்றால் ஊரார் உதவி செய்யவில்லை, அரசாங்கம் மதிப்பு கொடுக்கவில்லை, அவர்கள் இடையூறுகள் விளைத்தனர். ஆகவே சைவாங்கில சாலை மறைந்து விட்டது. மறைந்தாலும் அது புது உடம்பு எடுத்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக பிறந்தது 20 வருட கால எல்லைக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகு 1888 16 வருடங்களுக்கு பிறகு அது ஒரு புது உடம்பு எடுத்து யாழ்ப்பாண இந்து கல்லூரியாக மெலிந்தபடியால் நான் எப்பொழுதும் கூறுவது, யாழ்ப்பாண இந்து கல்லூரியினுடைய ஸ்தாபகர்களுடைய பட்டியலை சேகரித்தால் அதில் ஆறுமுகநாவலருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. அதை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சில வேளைகளில் பிரசுரங்களில் அப்படி காணவில்லை. ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சி, அவர்கள் கொடுத்த உறுதி, அவைகளினால் தான் யாழ்ப்பாண இந்து கல்லூரி நன்றாக அமைக்க பெற்று இன்றைக்கு அது பயிராய் முளைத்து இப்பொழுது ஒரு பெரிய கலாவிருட்சமாக திகழ்கின்றது. ஆனால் இந்த முறைகளை கையாண்டு அவர்களை எதிர்க்க துணிந்தவர் நாவலர், வெற்றி கண்டவர் நாவலர். அந்த முறை அவருக்கு மட்டுமல்ல, அல்லது அவருடைய சாகியத்தாருக்கு மட்டுமல்ல, அல்லது சைவ சமையலுக்கு மட்டுமல்ல, இலங்கை வாசிகள் சுதந்திரத்தை நாடிய எல்லோருக்கும் அது நல்ல சிறந்த சாதனங்களாக அமைந்தன. இதுதான் நாவலர் செய்த பெரிய தொண்டு. அவர்களை நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நாவலர் அவர்கள் கல்வியில் அவர்கள் அறிந்த உண்மைகள் மிக பல. முதலாவதாக, கல்வியும் சமயமும் ஒன்றோடு ஒன்று மிகவும் இணைய பெற்றது என்பதை அறிந்தவர்கள் அவர்கள். ஏனென்றால் நான் நினைக்கிறேன், அந்நாளே மக்கள் ஒருவேளை எந்த பள்ளிக்கூடத்திற்காவது போய் படித்து விட்டு நல்ல உத்தியோகம் பெற்றால் வீட்டிலே வந்து எங்களுடைய மார்க்க சடங்குகளை முடிக்கலாம், அல்லது கோயிலுக்கு போய் மறைவாக முடிக்கலாம், பள்ளிக்கூடத்திலே போய் நன்றாக படித்து அதிலும் பரசமய நூல்களை கற்று பரிசிலும் பெறலாம் என்று நினைத்த காலம். அந்த காலத்திலே இவர்கள் ஒருவர் தான் நன்றாக அறிந்திருந்தார்கள், கல்வியும் சமயத்தையும் பிரிப்பது மிகவும் கஷ்டம், கல்வி சமயம் இல்லாத கல்வி பால், கல்வி சமயமும் கல்வியும் பொருந்தி இருக்க வேண்டும் என்ற உண்மையை கண்டு அதனாலே தான் அவர்கள் சைவாங்கில வித்யாசாலையை ஸ்தாபித்தார்கள். அவர் அதற்கு பிறகு எத்தனையோ வித்யாசாலைகள் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பு பகுதிகளிலும் மெளிந்தன. அதுவுமல்லாமல் அவர்கள் எனக்கு முன் பேசியவர் உங்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள், அதாவது நன்னறி சென்னறி கல்வி இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். நன்னறி இல்லாத கல்வியினால் அடையக்கூடிய பயனை நாங்கள் இன்றைக்கும் நல்லாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை அவர்கள் உய்த்துணர்ந்திருந்தார்கள். ஆனபடியால் அவர்கள் சைவ சமயங்களுக்கு மாத்திரமல்ல, கல்வித்துறையில் கல்வி தத்துவத்தில் கல்வி நோக்கு சைவ சமயங்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் சாகியத்தாருக்கும் பௌத்த சாகியத்தார் என்று எனக்கு சொல்வதற்கு யோசிக்கின்றேன். ஏனென்றால் இவர்களுடைய தமிழ் நூல்கள் அவர்கள் மத்தியில் பரம்பிட்டோ எனக்கு தெரிய மாட்டாது. ஆனால் சித்திலப்பை அவருடைய நூல்களை வாசித்தால் எவ்வளவு தூரம் அவர்கள் இவர்களுடைய இவர்களுடைய போதனைகளால் அவர்கள் போதனைகள் இவர் நற்பயன் கொடுத்தது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றோம். ராசதுரை அவர்கள், நான் தனியாக தமிழிலேயே பேசி முடிக்க வேண்டும் என்று நான் கருதி இருந்தேன், ஆனால் அவர்கள் சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பேச சொன்னார். ஆறுமுகநாவலர் எப்போதும் இங்கிலீஷ் என்று சொல்வார். எனக்கு ஆங்கிலம் என்றதை பார்க்க இங்கிலீஷ் நல்ல, ஏனென்றால் ஆங்கிலம் என்றது பிரெஞ்சுக்காரர் இங்கிலீஷை சொல்வது, இங்கிலீஷ்காரர் ஒரு நாளும் ஆங்கிலம் என்றால் அல்லது ஆங்கிலோ என்று அவர்கள் சொல்வதில்லை. ஆகையால் ஆர்வனாவலருடைய நூலில் எப்போதும் இங்கிலீஷு அல்லது இங்கிலீஷ் என்றுதான் நாங்கள் காணுகிறோம். நான் சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பேசி என்னுடைய பேச்சை முடிக்க விரும்புகின்றேன். I have been asked to say a few words in English and I am sure many of you would understand and perhaps I can express myself better in English due to the fact that the literature in English is so wide and so popular and so cheap. Therefore it is not entirely my fault. Arumuga Navala can be regarded as one of the founding fathers of our country's freedom movement. As I explained earlier, one would be a little surprised. How can Arumuga Navala be a founding father of freedom movement? After all, he never participated in politics. He never wanted to be a representative in the Legislative Council. He in fact worked for Sir Ponnambalam Ramanathan as against Mr. Brito towards the evening of his life. All the politics he did was, I think, to make some representations against Mr. Twynham, who was then the government agent. And I think, if I remember right, he described the Jaffna Kachari as a college for lies or something like that, or college for bad propaganda with Twynham as the principal. Apart from leading the deputation that awaited on Governor Longdon or perhaps some other governor to reflect the grievances of the people as a result of the bribery and corruption that prevailed in among the Kachari officials, that is also not a new problem. He did not participate in politics. And are we justified in calling him a founding father of Ceylon's freedom? This is a question I would try to answer within the short space of time that I have. When we think of Western conquest, we always think of the armies that marched into South Ceylon and North Ceylon, the Portuguese who frightened everybody. In fact, when I was a young fellow, I used to hear old people saying that those days when they hear Parangi was about, they used to hide all the young girls. I couldn't understand that at that time. But very recently I have been trying to gather some knowledge with regard to the history of Ceylon from 1798 to 1815, and it is amazing to note the amount of sufferings that came in train of the foreign conquest. We who are familiar with the later phase of foreign rule probably are not sufficiently aware of the atrocities that were committed in the earlier days. We have many nameless martyrs in all parts of Ceylon who sacrificed their life. But Arumuga Navala comes into this picture in a different way. Earlier, as in India, in Ceylon, it was a case of physical fight. Well, they brought their cannons, and these people, I don't know with what they fought, probably with bows and arrows. It was a physical retaliation. And for a long time, although they were conquered physically through superior arms and so on, although they were physically conquered, they endured their rule all the time thinking that they were as good as them culturally and from the point of view of civilization. The beauty, or rather the non-beauty, of the British rule about Arumuga Navala's time is they had not only conquered the people politically and economically, but also culturally and psychologically. Those of you who are familiar with the writings of Mahatma Gandhi know the emphasis he places on the damage that can be caused to a community by a cultural conquest, by a psychological conquest, than a physical conquest. And as I read the history of the times of Arumuga Navala, I am struck with the fact, very much taken up by the fact, that what was most prominent was the psychological and cultural conquest of the British during the period 1822 to 1879. And what Bharati says, and which I tried to quote not very successfully, reflects that point of view. And Swami Vivekananda has got a long paragraph in one of his, he makes a reference at length in one of his speeches. He says, my Indian fellow Indians, they do not condemn child marriage because it is intrinsically wrong or intrinsically good. They condemn it because some Europeans condemn it. They condemn the image worship, not because image worship is good or bad, because the Westerners condemn it. In other words, they had accepted the criterion of the West as the criterion of the best.
And Armona will did a great service, not only to his place, not to his land only, throughout, by breaking that spell, the spell by which the West successfully achieved a psychological conquest of the Eastern world. And therefore, while he used the weapons of the West to attack West, by asserting the value of his culture, of the value of his culture, by asserting that, by pointing out to the people at large that they had a civilization as glorious as the West, they had a religion as good as any others, he implanted in the minds of the people a spirit of independence, a spirit of freedom. And I am reminded of the UNESCO wording, which says, war is prepared in the minds of man, and to get rid of war in the world, the defenses of peace must be constructed in the minds of man. Taking that, we might say that before there can be political independence, before there can be a successful agitation for political freedom, there must be a belief in the mind, there must be a conviction in the mind that freedom is necessary, freedom is something valuable, something to be prized. And at a time when the minds of Ceylon or Ceylon peoples did not have those defenses of freedom, Armugnavala was one of those pioneering heroes who constructed the defenses of freedom in the minds of his people,